மௌனமாக ஜபிப்போம். அமேன். இயேசு நாமத்தினாலே இன்றைக்கான நமது இல்ல ஆராதனையை நாம் தொடங்குவோம். ஆராதனையின் தொடக்கமாக அனைவரும் எழுந்து துதிகீதம் எண் 85 பாடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னும் ஒரு இல்ல ஆராதனையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நிச்சயமாக அதிகமாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நன்றியும் தெரிவிக்க வேண்டும். காரணம், இப்படியாக தினந்தோறும் நாம் இல்லங்களிலே ஆராதனை நடத்துவது என்பது என்னை பொறுத்தளவில் இது நடக்கக்கூடாத காரியமாக இருந்தது ஒரு காலத்தில். ஆனால் இப்பொழுதோ அன்றாடம் நடக்கிறது, நிச்சயமாக கட்டாயமாக நடக்கிறது. நாம் கூட எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆராதனையிலே முழுவதுமாக இப்படி இல்லங்களிலே கலந்து கொள்கிறோம். அப்பா, அம்மா, பிள்ளைகள் மற்றும் வீட்டிலுள்ள மற்ற உறவுகள் அனைவருமாக ஒன்று கூடி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரை சேவிப்பதானது, அவருக்கு நாம் கனம் பண்ணி ஆராதனை வீட்டுக்குள்ளேயே நடத்துவது என்பது இது மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அந்த அற்புதமான விஷயத்திற்காக நாம் நன்றியும் ஸ்தோத்திரமும் செலுத்துவோம். இன்றைய நாளிலே கூட நாம் தொடர்ந்து சங்கீத புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை வாசிக்கப் போகிறோம். இந்த சங்கீத புஸ்தகத்தில் உள்ள அத்தனையுமே அது வந்து வெறும் சங்கீதங்கள் வெறும் வசனங்கள் மட்டும் கிடையாது. அவை அனைத்துமே தேவனை நோக்கி துதிக்கப்பட்ட வார்த்தைகள், தேவனை நோக்கி பாடிய பாடல்கள், துதி கீதங்கள் என்று சொல்லலாம். அப்படியாக தேவனை துதித்து துதித்து பாடப்பட்ட கவிதைகள், பாடல்கள் இந்த சங்கீதங்கள். அதிலேயும் தாவீது ராஜா தான் அதிகமான சங்கீதங்களை பாடியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைய நாள் கூட தாவீது ராஜா அவர்கள் பாடிய ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் 139. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரயங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும்போது இன்னும் உம்மண்டையிலே இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவறுக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக சற்று முன்பு நாம் சங்கீத புஸ்தகம் 139 அதிகாரத்தை வாசிக்கப்பட கேட்டோம். இந்த சங்கீதமும் மற்ற சங்கீதங்களைப் போல நம்முடைய மனதுக்கு மிகவும் ஆறுதலாக நம்மை தேற்றும்படியாக நம்முடைய இப்போதுள்ள எண்ணங்களை, இப்பொழுதுள்ள நம்முடைய வாழ்க்கையை சற்றேனும் பிரதிபலித்து ஆண்டவரோடு நாம் பேசியது போலவும் அல்லது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசியதும் போலவும் உள்ள ஒரு உணர்வை கொடுக்கக்கூடியதாக உள்ள ஒரு பகுதி. இந்த சங்கீதத்திலே மொத்தம் 24 வசனங்கள் உள்ளன. இந்த 24 வசனங்களையும் நாம் ஒரு 6 பிரிவாக பார்க்கலாம். பகுதிகளாக ஆறு பகுதிகளாக பார்க்கலாம். முதல் பகுதியானது 1-5 வரையிலான வசனங்கள். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்மை பற்றி முற்றிலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து இருப்பவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. அவரிடமிருந்து நாம் எதையுமே மறைக்க முடியாது என்று சொல்லும் பகுதி. ரெண்டாவது பகுதி தான் அதோடைய தொடர்ச்சி. அதாவது நாம் அவரிடமிருந்து எதை மறைக்க முடியும், எங்கே போய் எதை ஒழித்து வைக்க முடியும், எங்கு போனாலும் அவருக்கு தெரியும், நாம் என்ன செய்தாலும் அவர் தெரிந்து கொள்வார் என்று சொல்லக்கூடிய பகுதி 6-12 வரை. பிறகு மூன்றாவது பகுதி 13-16 வரை. நாம் நம் தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுது அங்கே என்ன நடந்தது, தேவன் அங்கே கூட இருந்தார், நம்மை பார்த்துருக்கிறார், நம்மை அவர் கையால் தான் நம்மை படைத்தார் என்பதெல்லாம் சொல்லக்கூடிய, தாயின் கர்ப்பத்திலேயே அவர் நம்மோடு இருந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அது. அடுத்த பகுதி 17-18. இந்த ரெண்டு வசனங்களும் ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே ஆலோசகனை சொல்லி வருபவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கின்ற அந்த ஆலோசகனுக்கு அளவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அது. அடுத்த பகுதி 19-22 நம்ம பார்த்தோமானால், கர்த்தருக்கு பகையாக இருக்கக்கூடிய துன்மார்க்கர்களை பற்றியும் அவருடைய பகைஞர்களை பற்றியும் சொல்லக்கூடியது. கர்த்தருக்கு பகையானவர்களை நாமும் பகைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இறுதியாக 23-24 வசனங்கள் தேவனிடத்திலே நாம் ஒரு கோரிக்கையை வைக்கும் பகுதி. அதாவது நம்முடைய வழி சரியாக இருக்கிறதா என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு, என்னை சோதித்து என் வழியை சோதித்து என்னை சரியான வழியிலே வழி நடத்தும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஒரு கோரிக்கை வைக்கும்படியாக அந்த பகுதி அமைந்திருக்கிறது. அது கடைசி பகுதியாக இருக்கிறது. இப்போ நம்ம வந்து இந்த வசனங்களிலே ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம், சிலவற்றை நாம் ஆழமாக தியானிப்போம். இப்போ இந்த 4வது வசனம் பாருங்கள், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று வாசித்தோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம் சபையிலே இப்பொழுது முன்பு ஒரு முறை டிக்கன் ஃபிலிமன் ஜேவியர் இந்தியாவிலேருந்து வரும்பொழுது அவர் நம் சபையிலே வந்து ஆராதனைகள் வழிநடத்தும் போது ஒரு முறை அவர் சொன்னார், நாம் சேவிக்கின்ற நம்முடைய தேவனானவர் நாம் வந்து அவரிடத்துல போய் ஒன்று கேட்பதற்கு முன்னதாகவே, நாம் யாரிடமாவது பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் பொழுதே அதை கேட்டறிந்து அதனை நமக்கு செய்து கொடுப்பவர் நம்முடைய தேவன் என்று சொன்னார். அப்படி சொல்லி ஒரு வசனத்தை அவர் குறித்து சொன்னார். அது இந்த வசனம்தான். அது பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இப்போ நம்ம மனசில் முதல்ல ஒன்று தோன்றுறோம், எண்ணத்தில் மனசில் ஒன்று தோன்றி தான் பிறகு நம்முடைய வார்த்தைகளால் வாயில் வார்த்தைகளாக வருது இல்லையா. இப்போ நம்ம ஒரு ஜபத்தை செய்ய போகிறோம், ஆண்டவரே எனக்கு இது தேவைப்படுது, ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு சொல்ல போகிறோன்னு வச்சுக்கோமே, அது வாய் திறந்து சொல்கிறதுக்கு முன்னதாக முதல்ல மனசில் தோணுது, தோன்றி வாய் வழியாக நம்ம அதை சொல்கிறதுக்கு முன்னாகவே அதை கேட்டு அறியக்கூடிய ஒரு தேவன். யாருக்கு கிடைக்க இப்படிப்பட்ட ஒரு தேவன்? நான் கடந்த என்னுடைய இந்த செய்தியில் சொல்லும்போது நம்முடைய தேவனானவர் 24 மணி நேரமும் நம்மை நோக்கி கண்ணோக்கமாக இருக்கக்கூடியவர், பார்த்து கொண்டிருப்பவர், கேட்டு கொண்டிருப்பவர் என்று சொன்னேனே அதுதான் இதுவும். ஆக நாம் என்ன நினைக்கப் போகிறோம், நாம் என்ன அவரிடத்திலே கேட்கப் போகிறோம் என்பதை நாம் சொல்வதற்கு முன்னதாகவே அறியக்கூடிய ஒரு தேவன், ஒரு மகாதேவன், ஒரு ஜீவனுள்ள தேவன், ஒரு இவ்வளோ பெரிய அற்புதமான தேவன் யாருக்கு வாய்க்கும்? நமக்கு வாய்த்திருக்கிறது. எபிரேயர் 4:12 நாம் பார்த்தோமானால், சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அங்கே எபிரேய புதிய ஏற்பாட்டிலே. ஆக இப்போ நான் சற்று முன்பு சொன்ன அந்த முதல் பகுதி 1-5 வரையிலான வசனங்கள், எதை நாம் அவர்களிடத்தில் மறைக்க முடியும்? காரணம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். 3வது வசனம் பாருங்கள், என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். இப்படிலாம் அந்த வசனங்கள் சொல்லும் பொழுது நாம் ஒன்றை நிச்சயமாக தெளிவாக ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை பற்றிதான அத்தனையும் அறிந்திருக்கிற தேவன். அது நம்முடைய எண்ணமாகட்டும், நம்முடைய நினைவுகளாகட்டும், நம்முடைய சிந்தனைகளாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதனை அறியக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை பெற்றிருக்கிற நாம் எவ்வளோ பாக்கியசாலி. அடுத்த பகுதி நிறைய விஷயங்களை வந்து நாம் வந்து மனித பிரகாரமாக சிந்தித்து செயல்படுறோம். சில காரியங்களை செய்துட்டு அதை மறைக்க பார்க்குறோம். யாருக்கிட்ட மறைக்க முடியும்? சபையாருக்கிட்ட மறைக்க முடியும், சபை போதகர்கள்கிட்ட மறைக்க முடியும், மறைக்க முடியும், சபை தலைவர்கள்கிட்ட பொறுப்பாளர்கிட்ட மறைக்க முடியும். ஆனால் தேவனிடத்திலே மறைக்க முடியுமா? 8வது வசனம் சொல்கிறது பாருங்கள், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். 7வது வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஆக எங்கே போய் எதை ஒழித்து வைத்தாலும் அதை அறியக்கூடிய ஒரு தேவன். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? இங்கே உமது சமூகம் என்று சொல்லும்போது நம்ம சபையில் சொல்லப்படுகிற இன்னொரு நம்பிக்கை, நம்முடைய மங்கிக்கு நம்பிக்கை என்னவென்றால் தேவ தூதர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதர் நியமிக்கப்பட்டிருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் நம்ம ஒரு மனசில் சிந்திப்பதை கூட, நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மாத்திரமல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்களை மாத்திரமல்லாமல் நாம் சிந்திக்கக்கூடிய எண்ணக்கூடிய சிந்தனைகளை கூட அவர்களுக்கு தெரியும், அவர்கள் குறித்து வைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே. ஆக அதிலும் இப்பொழுது இந்த புதிய ஏற்பாட்டின்படி நமக்கு பரிசுத்த ஆவி வேறு வழங்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவிக்கு எதிராக நாம் எதை மறைக்க முடியும்? ஆக நாம் எப்பொழுதுமே தேவனிடத்திலே உண்மை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சத்தியத்தை கடைபிடித்து வாழ்பவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நிச்சயமாக அவரிடமிருந்து மறைக்க முடியாது. எபிரேயர் புஸ்தகத்தில் வாசித்தோம், சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. எல்லாமே தெரிந்துவிடும், அவருக்கு எதையுமே மறைக்க முடியாது. ஆகையினால் கிறிஸ்தவர்களாகிய நாம், குறிப்பாக நம்முடைய மெய்யானிய சபையைச் சேர்ந்தவர்கள், மிக மிக முக்கியமான ஒன்று, தேவனிடத்திலே எதையுமே மறைக்க முடியாது என்கிற சிந்தனையை பெற்றிருக்க வேண்டும். ஆக அவரிடத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களிடமோ சபையாரிடமோ நாம் எதையாவது மறைத்து விட்டால், அது தவறான காரியமாக இருந்தால், அது பாவமான காரியமாக இருந்தால், நாம் மனிதர்களிடமிருந்து மறைத்து விடலாம். ஆனால் தேவனிடத்திலேருந்து மறைக்க முடியாது அல்லவா? ஆகவே என்ன செய்ய வேண்டும்? உடனுக்குடன் அன்றைக்கு அன்றைக்கு முழங்கால் படிகிடுகிறோம் அல்லவா, அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். நாம் செய்து விட்டதை அவர் அறிவார் என்ற சிந்தனையிலே அவரிடத்திலே கையேந்த வேண்டும். அவரிடத்திலே நாம் இப்படியாக நம்முடைய தவறை ஒப்புக்கொண்டு நம்முடைய குற்றங்கள் என்னதென்று அவருக்கு தெரியும். அதனால் தெரிந்தவரிடத்தில் நாம் அதை மறைக்காத ஒரு மனநிலையிலே போய் அதை ஒப்புக்கொண்டு அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருடைய இரக்கத்தை நாம் நாட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் இந்த 13வது வசனத்தை நான் பார்க்கும்பொழுது எனக்கு இது ரொம்ப பிடித்த வசனம்தான். ரொம்ப தடவை இதை நான் பேசியிருக்கேன். என் உள் இந்திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் அப்படின்னு. இப்போ உள் இந்திரியங்கள்னால் என்னது? மனசுக்குள்ளே நம்ம என்ன திட்டம் போட்டாலும், மனசுக்குள்ளே ஒரு சின்ன துளி அளவு கூட நாம் எதை சிந்தித்தாலும் அதை அவர் காக்கிறார், அதை அவர் பார்க்கிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. ஆக அவரிடம் இருந்து எதையுமே நாம் மறைக்க முடியாது. அடுத்த கட்டமாக இங்கே ரொம்ப பிரமிக்கத்தக்கதாக வசனமே சொல்லுது. நம்ம வாசிக்கிற நமக்கும் பிரமிக்கத்தக்கதான ஒரு விஷயம் என்னவென்றால், 14வது வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஒரு ஒரு குழந்தையும் அம்மாவோட வயிற்றில் எப்படி உருவாகுது அப்படின்னு சயின்ஸு அறிவியல் சொல்லும் பொழுது, அதை நீங்கள் எப்போயாவது வந்து கூகுள்லேயோ அல்லது நேஷனல் ஜியோக்ராஃபிலேயோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோ அந்த குழந்தை எப்படி உருவாகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தமான புத்தகங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, நான் படிச்சிருக்கேன், நான் கல்யாணம் பண்ண புதுசில் இந்த குழந்தை பற்றியதான குழந்தை உருவாக்கம், வயிற்றில் கர்ப்பமாக தரித்ததிலிருந்து முதல் நாளிலிருந்து அந்த 10வது மாதம் வரைக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சி, ஒவ்வொரு வளர்ச்சியும் எப்படி இருக்கும், எப்போ அதுக்கு காது வரும், எப்போ அதுக்கு கை முளைக்கும், எப்போ அதோடய மூளை வளர்ச்சி, இதெல்லாம் நான் நிறையா புத்தகங்களை வாங்கி படித்தேன். அந்த புத்தகங்களையும் நம்ம தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். ஒரு 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 கரு வயிற்றில் தங்கி அது உருவாகிற விஷயம் ரொம்ப பிரமிப்பான விஷயம். இன்று வரையில் அறிவியல் வியக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய அப்பாவுடைய அந்த வித்து, லட்சக்கணக்கான வித்தில் மத்தியில் ஒன்றே ஒன்று தான் போய் அம்மாவுடைய அந்த கரு முட்டையில் போய் உட்கார்ந்து பிறகு நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். அதுவே மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது, இந்த அறிவியல் வியக்கிற ஒரு விஷயம். ஆக அப்படிப்பட்டதான் பிரமிக்க வகையில் தான் ஒரு கரு உருவாகுது வயிற்றில். அந்த கருவை அப்படி பிரமிக்கத்தக்க வகையில் நம்மை உருவாக்கினபடியால் இங்கே வசனம் சொல்கிறது, தாவீது பாடியிருக்கிறார், உம்மை துதிப்பேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று 14 வசனம் அவர் சொல்லியிருப்பது போல, நாம் நிச்சயமாக நம் தாயின் வயிற்றிலிருந்து அவர் நம்மை பார்த்து வரக்கூடிய தேவன், அவரை நாம் எப்படி துதிக்க வேண்டும், அவரிடம் போய் நாம் எதை மறைப்பது, அவரிடத்துல போயிட்டு எதை பற்றி நம்ம பெருமையாக நினைப்பது, நம்மிடம் இருக்கும் அறிவா, நம்மிடம் இருக்கின்ற இந்த உடல் நலமா, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த உடல் பலமா, நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த சரீரம் சார்ந்த எந்த விஷயத்தை போய் நாம் தேவனிடத்துக்கு முன்பாக பெருமையாக இருக்கப் போகிறோம். 15 வசனம் பாருங்கள், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. 16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இவ்வளோ நாள் நம்ம நினைப்போம் இந்த டாக்டருங்க தான் நம்முடைய வளர்ச்சியை, குழந்தையாக நம்ம வயிற்றில் இருந்தப்போ டாக்டருங்க தான் வந்து ஒவ்வொரு தடையும் செக்கப் போகிறப்ப அந்த அப்பாயின்மெண்ட் நேரத்தில் போகும்போது அவர் தான் குறித்து குறித்து சொல்லார், குழந்தை வந்து இவ்வளோ நீட்டாக வளர்ந்துருக்கு, இத்தனை சென்டிமீட்டரில் வளர்ந்துருக்கு, அடுத்து குழந்தைக்கு கால் முழிச்சிருக்கு, கை முழிச்சிருக்கு, இப்படியே பார்த்து பார்த்து சொல்லுவாங்க. அங்கே ஒரு அட்டை இருக்கும் குறிப்பாட்டை, அதில் எழுதி வைத்து தான் அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட்டில் அது அதோடய வளர்ச்சியை சொல்லுவாங்க. பிறகு பிறந்தப்போ கூட ஹாஸ்பிட்டலில் ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த குழந்தையோட வளர்ச்சியை அப்படியே குறித்து கொண்டே வரக்கூடிய ஒரு கார்டு. ஆனால் இங்கே பாருங்கள், பைபிள்லேயே இருக்குது இந்த வசனம், அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது அப்படின்னு. எவைகள்? இந்த அவயங்கள் ஒவ்வொன்றா நம்ம உடம்பில் தோன்றுது இல்லையா, முதல்ல தலை வருதுன்றாங்க, அதுக்கப்புறம் கை கால், இப்படி ஒவ்வொரு அவயமும் தோன்றுகிற அந்த விஷயத்தை யார், நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படி தாயின் வயிற்றிலே உருவாகும் போது உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது அப்படின்னா தேவனிடத்திலே அப்படி ஒரு குறிப்பு இருப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய படைப்பிலிருந்தே, நாம் தாயின் வயிற்றில் கருவிலேருந்து உருவான கட்டத்திலேருந்து நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை படைத்த தேவன், நம்ம உருவாக்கின தேவன், உருவாக்கின ஒவ்வொன்றையும் புஸ்தகத்தில் எழுதி வைத்த தேவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இது. ரொம்ப பெருமிப்பாக இருந்துச்சு இதை வாசிக்கும் போது. ஆக அப்படிப்பட்ட தேவனை நாம் எவ்வளவு துதிக்க வேண்டும். அடுத்ததாக 13 வசனத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது, என் உள்ளிந்திரங்களை கை கொண்டிருக்கிறீர். இது தொடர்பான இந்த நம்முடைய சற்று சொன்ன அந்த தேவன் நம்மை தாய் வயிற்றிலேருந்தே நம்மை உருவாக்கினார், அங்கேருந்தே தொடங்குகிறது நமக்கும் தேவனுக்குமான அந்த உறவு என்று சொல்லக்கூடிய வேறு சில வசனங்கள். சங்கீதம் 119:73, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. எசாயா 44:2, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் என்று வருகிறது. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் என்று வருகிறது. பிறகு எரேமியா புஸ்தகத்தில் 1:5 வசனம் சொல்கிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். இது இன்னும் அதிசயமான விஷயமா இருக்குது. முத பார்த்த வசனங்களாவது தாயின் வயிற்றில் நாம் தோன்றிய போது நம்மை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள். ஆனால் இங்கோ நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி வருகிறது. ஆக தாயின் வயிற்றுக்கு நாம் போகும் முன்னே இருந்த தேவன், நாம் வயிற்றில் இருந்தபோதே நம்மை உருவாக்கின தேவன், நம்முடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்த தேவன், இப்படி எல்லாவற்றிலுமே மிக மிக பிரமிக்கத்தக்க தேவனாக இருக்கக்கூடிய அந்த தேவனை நாம் எப்பொழுதுமே மறக்காமல் நாம் துதிக்க வேண்டும். அடுத்து 14 வசனம் சொல்கிறது, உமது ஆலோசகரின் தொகை எவ்வளவு, மணலை பார்க்கலும் அதிகம்,
இந்த தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லும்போது அவருடைய நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றபடி நாம் வாழும் காலத்தில் அப்போதைக்கு அப்போதைக்கு நமக்கு என்ன தேவை, நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ரீதியில் ஏதாவது ரூபத்தில் அவர் நமக்கு ஆலோசனை சொல்லிவிடுவார். அது வந்து நம்ம கேட்குற பிரசங்கமாகட்டும், சபையில் அல்லது நம்முடைய போதகர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகட்டும், அல்லது பரிசுத்த ஆவி மூலமாக ஒரு உந்துதலாகட்டும், இப்படியாக அந்த ஆலோசனை வழங்கி நமக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை செய்யக்கூடிய ஒரு தேவன். ஆக அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நாம் எப்பொழுதும் ஒன்றை நிச்சயமாக மனதில் வைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அது 24 வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை வழி நடத்தும் என்று சொல்லக்கூடிய வசனம் போல, நாம் இந்த காலகட்டத்தில், நாம் வீட்டில் அடங்கியிருக்கிற இந்த காலகட்டத்தில், இந்த இல்ல ஆராதனைகளை நடத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில், அன்றாடம் விசேஷ ஜபத்தை ஏறெடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியாக நாம் வேண்டுவோம், தேவனே என்னுடைய வழி சரியான வழியோ, இதுநாள் வரை நான் கடந்து வந்த வழி சரியா, அதில் ஏதாவது தவறு உண்டா, அதையெல்லாம் சரி பண்ணும் ஆண்டவரே எங்களை சரிப்படுத்தும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். அதே வேளையிலே தேவனுடைய கோபத்துக்கு ஆளாதபடி நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானத்தையும் நாம் போட்டு நாம் எப்பொழுதும் அவரிடத்தில் இறஞ்சுபவர்களாக, அவரிடத்தில் வேண்டுபவர்களாக, அவருடைய அரணுக்காகவும் அருளுக்காகவும் கிருபைக்காகவும் எப்பொழுதுமே அவரையே நாடியிருப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கான என்னுடைய செய்தி முடிக்கிறேன். அடுத்து தொடர்ந்து நாம் ஜபம் செய்யலாம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தினாலே ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 Hallelujah 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 hallelujah
Hallelujah, 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 hallelujah
ஹல்லேலூயா 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 ப்ரேஸ் லார்ட் ப்ரேஸ் லார்ட் ப்ரேஸ் லார்ட். கர்த்தரின் ஜெபம். பரம மண்டலங்களில் இருக்கிற பரம மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட கடவுதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அமேன்.